ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. குலசேகராழ்வாருடைய திருநக்ஷத்திர உற்சவ சமயத்திலே குலசேகராழ்வாருடைய பெருமாள் திருமொழியிலிருந்து, அதுவும் குறிப்பாக முதல் திருமொழியிலிருந்து முதல் இரண்டு பாசுரங்களை இப்பொழுது அனுபவிக்கலாம். குலசேகராழ்வார் பெருமாளைப் போலே, அதாவது சக்கரவர்த்தி திருமகன் ராமனைப் போலே க்ஷத்திரிய வம்சத்திலே அவதரித்தவர். மேலும் புனர்பூச நட்சத்திரத்திலையும் அவதரித்தவர். பெருமாளைப் போலே ராஜ்யம் ஆண்டு கொண்டிருந்தார் ஆழ்வார். கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன் குலசேகரன் என ஆழ்வாரே தெரிவிக்கும்படி மூன்று ராஜ்யங்களையும் ஆண்டு கொண்டிருந்தார். ராஜ்யத்தை ஆழ்வதினாலே அவருக்கு ரஜோகுண தமோகுணங்கள் மிகுதியாக இருக்கும். அதனாலே தம்மை சுதந்திரராகவும் நியந்தாவாகவும் அபிமானித்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்டவரை எம்பெருமான், உபயபூதி நாதனான எம்பெருமான், அவனே சர்வ நியந்தாவாகையாலே சர்வேஸ்வரனாகையாலே அவனுடைய நிருகேதுக கிருபையினாலே குலசேகரருடைய இராஜச தாமசங்களையெல்லாம் விலக்கி அவர் சத்வகுணத்திலேயே நிலை நிற்பவராக எம்பெருமான் கட்டாட்சித்தான். கட்டாட்சித்து இவருக்கு மயர்வர மதிநலம் அருளினான். தன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி சேஷ்டிதங்களையெல்லாம் காட்டி கொடுத்தான். இதையெல்லாம் கண்ட ஆழ்வார் பக்தி ரூபா பண்ண ஞானத்தை எம்பெருமானுடைய அருளாலே பெற்றார். பெற்ற பிறகு அவருக்கு இந்த சம்சாரிகள் நடுவே இருக்க முடியவில்லை. சம்சாரிகள் எப்படி இருக்கா? தேகமே ஆத்மா என்று இருக்கக்கூடியவர்கள், தேகத்தையே வளர்ப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நடுவே ஆழ்வாராலே இருக்க முடியவில்லை. கொள்ளெண்ணு கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பு என்று நம்மாழ்வார் சொன்னபடி இவருக்கு இந்த செல்வங்கள் எல்லாம் வேண்டாம் என்று அக்னிகல்பமாக தோன்றியது. எப்படி விபீஷண ஆழ்வான் இலங்கையை விட்டு எம்பெருமானிடத்திலே வந்தானோ, பரித்தியக்தா மயாலங்கா மித்ராணிச்சா தனானிச்சா என்ன, எல்லாத்தையும் விட்டேன், மித்திரர்களை விட்டேன், லங்கை ராஜ்யத்தை விட்டேன் என்ன, தியக்வா புத்திராம்சதாராம்ச ராகவம் சரணங்கதா என்ன, மனைவி மக்கள் அனைவரையும் விட்டு ராகவனிடத்திலே சரணடைந்தானோ, அதே போல இந்த ஆழ்வாரும் எம்பெருமானையே வேண்டி நின்றார். சரி, இந்த எம்பெருமானை அடைய வேண்டுமென்னால் பரமதத்திலே போய் அடைய வேண்டும். பரமதத்திற்கு போய் அடைய வேண்டுமென்னால் இந்த உடலை விட்டு வேறு திவ்யமான தேகத்தை எடுத்துக்கொள்ள வேணும், திருமேனியை எடுத்துக்கொள்ள வேணும். இந்த லோகத்தை விட்டு அந்த லோகத்துக்கு செல்ல வேணும். தேசாந்தரத்திலே நமக்கு அந்த பேறு கிடைக்கும். அந்த பேற்றை திருவரங்க மாநகரிலே ஆசைப்படுகிறார் குலசேகர ஆழ்வார். இந்த ஆழ்வார் பெற்றது மயர்வர மதிநலம் ஆகையாலே அவராலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. பரமபதத்திற்கு சென்ற பிறகு எம்பெருமானை அனுபவிக்கலாம் என்று ஆறி இருக்க முடியவில்லை. எம்பெருமானுடைய அருளாலே பெற்றமையால் உடனே எம்பெருமானை அனுபவிக்க வேணும் என்கிற ஆர்த்தி கிளர்ந்தெழுந்தது. திருவரங்கத்து எம்பெருமானை எப்பொழுது காணப்போகிறேன் என்று ஆர்த்தி மிகுந்து அருளி செய்கிறார் முதல் திருமொழி. அடுத்து எம்பெருமானோடு மட்டும் சேர்ந்தால் போதுமா என்று அடியார்களோடு சேர வேண்டும். நம்மாழ்வார் பறித்தாரு, அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தவை என்னும், அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்னுகளோ என்று நம்மாழ்வார் பிரார்த்தித்து பெற்றார் போலே இந்த ஆழ்வாரும் திருவரங்கத்திலே எம்பெருமானுடைய அடியார்களோடு கூட பெற வேணும் என இது இரண்டாம் திருமொழியிலே வெளியிடுகிறார். எம்பெருமானையே சரணமடைந்தவர்கள் அவர்களுக்கு ஆறு தன்மைகள் படிப்படியாக உருவாகும் என காட்டப்படுகிறது. அதிலே ஆணுகூல்யசிய சங்கல்பா, பிராதிகூல்யசிய வர்ஜனம் என்று முதல் இரண்டு தன்மைகள் காட்டப்படுகின்றன. இவைகளை திருவரங்கத்து பாசுரங்களிலே அனுபவிக்கிறார் ஆழ்வார். திருவரங்கநாதனுக்கு மூன்று திருமொழிகள் சமர்ப்பித்துள்ளார். அதிலே முதல் திருமொழியிலேயும் இரண்டாவது திருமொழியிலேயும் ஆணுகூல்யசிய சங்கல்பம் என்கிற தன்மையை வெளியிடுகிறார். மூன்றாம் திருமொழியிலே பிராதிகூல்யசிய வர்ஜனம் என்கிற விஷயத்தை காட்டியருள்கிறார். அதாவது முதல் திருமொழியிலே எம்பெருமானை காண வேணும், உடனே காண வேணும் என்று ஆசைப்படுகிறார். இரண்டாம் திருமொழியிலே அவனுடைய அடியார்களோடு சேர வேணும் என்று ஆசைப்படுகிறார். இது ஆணுகுல்யஸ்ய சங்கல்பா. அடுத்தது, அப்படி எம்பெருமானுக்கு அடியார்களாக இல்லாதவர்கள் மற்றவர்கள் அவர்கள் விஷயத்திலே வெறுப்பை காட்டுகிறார். அது பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், அவர்களோடு சேரமாட்டேன் என்று தெரிவிக்கிறார். ஆக முதல் திருமொழியிலே திருவரங்கநாதனை எப்பொழுது காணப்போகிறேன் என்கிற விடாயை காட்டுவதாக இருக்கிறது. அதிலே முதல் இரண்டு பாசுரங்களை மட்டும் அனுபவிக்கலாம். மேலும் இதே போன்ற அனுபவத்தை செய்தவர் சுவாமி பராசர பட்டர். பராசர பட்டர் திருவரங்கத்திலே எழுந்தருளியிருந்த பொழுது அவருக்கு சில தடைகள் ஏற்பட்டன. வீரசுந்தர பிரம்மராயன் என்பவன் எம்பெருமானுக்கு திருமுதல் கட்டுகிறேன் என்று பட்டரை பகைத்து கொண்டான். பட்டரை அங்கே இருக்க விடவில்லை. பராசர பட்டரும் திருக்கோஷ்டியூருக்கு எழுந்தருளி அங்கே எழுந்தருளியிருந்தார். ஸ்ரீரங்கநாதனுடைய பிரிவாற்றாமையாலே எம்பெருமானை எப்பொழுது காணப்போகிறோம், திரும்ப எப்பொழுது எம்பெருமானை சேவிக்கப் போகிறோம் என சில முக்தக ஸ்லோகங்கள் அருளி செய்துள்ளார். அவை ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரம் என்று வழங்கப்படுகின்றன. அதிலே இரண்டு ஸ்லோகங்கள் குறிப்பாக இந்த பெருமாள் திருமொழி இலே குலசேகராழ்வார் அருளி செய்த ரீதியிலேயே ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார். அவைகளையும் சேர்த்து இப்பொழுது அனுபவிக்கலாம். பெருமாள் திருமொழி முதல் திருமொழி முதல் பாசுரம். இருளிரிய சுடருமணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்தாம் அறவரசப் பெரும் சோதி அனந்தனென்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியைக் கோமளத்தைக் கண்டுகொண்டு என் கண்ணினைகள் எண்ணுகளோ கழிக்கும் நாளே. இருளிரிய சுடருமணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அறவரசப் பெரும் சோதி அனந்தனென்னும் என ஆதிசேஷனை வர்ணிக்கிறார் ஆழ்வார். அறவரசப் பெரும் சோதி அனந்தன் என அறவரசு, நாகங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் எப்படி இருக்கிறார் என்று வர்ணிக்கிறார். இருள் இரிய சுடருமணிகள் இமைக்கும் நெத்தி. இருள் இரியா என்று இருளானது போகும்படியாக, இருட்டானது போகும்படியாக ஆதிசேஷனுடைய பணங்களிலே மணிகளெல்லாம் இருக்கின்றன, மாணிக்கங்கள். அந்த ரத்தனங்களினுடைய ஒளியாலே இருளெல்லாம் சிதறிப்போய்விடுகின்றன. இருளிரிய சுடருமணிகள் இமைக்கும் நெத்தி என்று அப்படிப்பட்ட நெத்தியை உடையவர். எவ்வளவுன்னா 1000 பணங்கள். இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்தா என துத்தி என எம்பெருமானுடைய இரண்டு திருவடிகளை சேர்த்து வைத்தார் போலே இருக்கிறது அந்த பணங்கள். அது இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்தா என பொருந்தி 1000 பணங்கள் இருக்கின்றன. அறவரச பெரும் சோதி அனந்தன், அவருக்கு என்ன திருநாமம்னா அனந்தன்னே திருநாமம். எதனால் அனந்தன்னா அளவிட முடியாதவன் அர்த்தம். எம்பெருமான் அனந்தன், அப்படிப்பட்ட அனந்தனையே தனக்குள்ளே எப்பொழுதும் அடக்கி வைத்துக் கொண்டிருப்பவர் திருவனந்தாழ்வான். எம்பெருமானோடு எப்பொழுதும் ஸ்பர்ஷத்தை உடையவர், அப்படிப்பட்ட பெருமையை உடையவர் அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி. இன்னும் எம்பெருமான் அந்த திருவனந்தாழ்வான் மீலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமானையே தனக்குள்ளே வைத்து அடக்கி கொண்டிருக்கிறார். அதனாலே அனந்தன். எம்பெருமானுடைய குணங்கள் அனந்தம் என்று சொல்லப்படுகின்றன. அப்படி திருவனந்தாழ்வானுடைய குணங்களும் எம்பெருமானுடைய குணங்களை கூட விழாக்கொலை கொள்ளுகிற குணங்களை உடையவர் இவர் திருவனந்தாழ்வான். எதனால் அனந்தன் என்னும்னு சொல்லணும், அறவரச பெரும் சோதின்னு சொன்னா போறாதா அப்படின்னா, எவ்வளவோ நாகங்கள் இருக்கு, உயர்ந்த நாகங்கள் சுமுகன் வாசுகி தக்ஷன்னு, அதனால் அதை சொல்லலாம்ன்ற நினைத்து கொள்வோம். அதனாலே குறிப்பிட்டு பெயரும் தெரிவிக்கிறார் அனந்தன் என்னும். அணி விளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி என்ன அணி என்ன அழகு மிகுந்திருக்கு. அணி விளங்கும் உயர்வெள்ளை என்ன உயர்ந்த வெண்ணிறமான திருப்படுக்கை. ஆதிசேஷனுடைய நிறம் வெள்ளை நிறம். அதனாலே ஒரு படுக்கைக்கு 5 தன்மைகள் இருக்க வேணும் என்று சொல்லுவார்கள் பஞ்சசயனம் என்று. குளிர்த்தி, நாற்றம், மென்மை, வெண்மையாக இருக்க வேணும், மேலும் விசாலமாக இருக்க வேண்டும். இது 5 ஆதிசேஷனுக்கு உண்டு. குளிர்த்தி, நாற்றம், மென்மை, வெண்மை என்று வெள்ளை நிறத்திலே இருக்கக்கூடியவர். அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி. எம்பெருமானுடைய திருமேனிக்கே அணை போன்று இருக்கக்கூடியவர் திருவணந்தாழ்வான். திருவடிக்கு அணை திராட்டி, திருமேனிக்கு அணை திருவணந்தாழ்வான். இப்படி திருவணந்தாழ்வானுடைய திருமேனியிலே எம்பெருமான் பொருந்தி இருக்கிறான். திருவரங்கப் பெருநகருள் என்று வைகுண்டத்திலே எம்பெருமான் எப்படி எழுந்தருள் இருக்கிறானோ அதைப் போலவே இங்கே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அதனாலே தான் அங்கே சென்று பெறக்கடவை பேற்றை குலசேகர ஆழ்வார் இங்கே ஆசைப்படுகிறார். அங்கே போய் என்ன பேரு கிடைக்கும் என்னால் அகமன்னம் 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 என்று இங்கே முக்தி அடைந்த ஒரு ஜீவன் எம்பெருமானைக் கண்டு நான் உனக்கு அண்ணம், நான் உனக்கு அண்ணம் என்று சொல்லி அந்த எம்பெருமானே இந்த அன்னத்தை புஜித்து சந்தோஷப்படுகிறான். அந்த சந்தோஷத்தை கண்டு அதை இந்த ஜீவாத்மா புஜிக்கிறான். அகமன்னாதகா என்று நானே உண்பவன், எதை உண்பவன், எம்பெருமானுடைய முகமலர்த்தி அவனுடைய உகப்பு, அதைக் கண்டு அதுவே அவனுக்கு போக்கியமான புருஷார்த்தமாக இருக்கிறது இந்த முக்த ஜீவனுக்கு. அதனால் அதை உண்பவன் அவன் ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த புருஷார்த்தமானது பரமதத்திலே கிடைக்கிறது. வைகுண்டேது பரையலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிஹி என்ன. அங்கே எம்பெருமான் எப்படி எழுந்தொள்ளியிருக்கிறானோ அதே போல இங்கே திருவனந்தாழ்வான் மேலே சயனித்திருக்கிறான் திருவரங்கநாதன். அங்கே இந்த முக்த ஜீவன் பாதேன அத்தியாரோகதி என்று தன்னுடைய பாதங்களாலே அந்த திருவனந்தாழ்வானை துகைத்து கொண்டு எம்பெருமானுடைய மடியிலே ஏறி அமருவான். அந்த முக்த போகத்தை திருவரங்கத்திலே ஆசைப்படுகிறார் குலசேகர ஆழ்வார். அதனாலே திருவனந்தாழ்வானை இப்படி வர்ணனம் செய்கிறார். வைகுண்டத்திலே விரஜை, அதைப் போலே திருவரங்க மாநகரிலே தண்ணீர் பொன்னி, தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும். என எம்பெருமான் எப்படி சயனித்திருக்கிறான்னால் காவேரி ஆறானது எம்பெருமானுடைய திருவடிகளை வருடும்படியாக எம்பெருமான் சயனித்திருக்கிறான். அந்த பொன்னி ஆறு எப்படி இருக்கிறதுனா தெண்ணீர் பொன்னி என்று தெளிந்த நீரை உடையது காவிரி. இதே யமுனையை பார்த்தால் கலங்கி இருக்கும், அது கருப்பாக இருக்கும். ஆனால் காவிரி உள்ளே இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் எல்லாம் நன்கு தெரியும்படியாக தெளிந்த நீராக இருக்கும். இப்படி தெண்ணீர் பொன்னி என்கிறார் இந்த ஆழ்வார். ஆனால் தொண்டரடிப்படி ஆழ்வார் தெளிவிழா கலங்கள் நீர் சூழ் என்று தெளிவே இல்லாத காவிரி என்று வர்ணித்துள்ளார். அது வேறொரு காரணத்திற்காக என்ன, அது பட்டருடைய அனுபவம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய விராட்டி ஸ்ரீரங்க நாய்ச்சியார் அவள்தான் பெண். யாருடைய பெண்ணுனா சமுத்திரராஜனுடைய பெண். சமுத்திரத்துக்கு நதிகள் எல்லாம் மனைவி ஸ்தானங்கள். அதனாலே காவேரியானவள் தாயாக இருக்கிறாள் ஸ்ரீரங்க நாய்ச்சியாருக்கு. அதனால் மாப்பிள்ளையும் பெண்ணையும் பார்க்க வருகிறாள். அதனாலே நிறைய சீர் கொண்டு வர வேணும் என்று எல்லாவற்றையும் சந்தனம் அகிர் என்று எல்லாவற்றையும் அடித்து தள்ளி கொண்டு வருகிறாளாம். அதனாலே இவர்களை காணப்போகிறோம் என்கிற கலக்கத்தோடே வருகிறாள் என்று ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிறார் பட்டர். அது வேற பிரகரணம். இங்கே தெண்ணீர் பொன்னி என்று எப்படி காவேரி உண்மையாக இருக்கிறதுன்னா தெளிந்து தான் இருக்கு. தெண்ணீர் பொன்னி அது பரமதத்திலே விரஜையை போலே இருக்கிறது. திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருவணியை என்று திருவனந்தாழ்வான் மேலே ஒரு நீல ரத்னம் சாய்ந்தார் போலே கண் வளர்ந்துருள்கிறான் எம்பெருவான். ஒரு உயர்ந்த தங்கம் இருக்கு, அதன் மேலே ஒரு ரத்னத்தை பதித்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். அதே போல திருவனந்தாழ்வான் வெள்ளை வெளையர்ன்னு இருக்கிறார். அவர் மேலே கருமணியான எம்பெருமான் சயனித்திருக்கிறான். அது ரொம்ப அழகாக இருக்கிறது. கோமளத்தை என்ன எம்பெருமானுடைய திருமேனி அவ்வளவு சௌக்குமாரியத்தோடு கூடியது. புஷ்பகாச சுக்குமாரமான திருமேனி என்று சொல்வார்கள். புஷ்பகாச இது நாமதுகானம் சௌகுமாரியம் அதிவாங்மனசம் நகா என்கிறார் பராசர பட்டர். எம்பெருமானுக்கு புஷ்பகாசகான்னு ஒரு திருநாமம் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பூ அளந்தாற்போலே இருக்கக்கூடியவன், அவ்வளவு சௌகுமாரியத்தை உடையவன். அப்படிப்பட்ட கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்னுகளோ கழிக்கும் நாளே என்று தம்முடைய ஆர்த்தி குலசேகர ஆழ்வார் தம்முடைய ஆர்த்தியையெல்லாம் வெளிப்படுத்துகிறார். அந்த எம்பெருமானை எப்பொழுது காணப்போகிறோம், இந்த கண்கள் எப்பொழுது காணப்போகின்றன என்று. ஒரு பசியன் சோற்றை கண்டார் போலே என்று காட்டுகிறார்கள். ரொம்ப பசி எடுத்தவன் அவன் எப்பொழுது சோறு கிடைக்கும் என்று பார்க்குமா போலே எப்பொழுது இந்த கண்கள், பட்டினியிட்ட கண்கள், பெரிய பெருமாளையே காணாத கண்கள் எப்பொழுது காணப்போகின்றன, என் கண்ணினைகள் என்னுகளோ கழிக்கும் நாளே என்று அகமன்னம் அகமன்னம் என்று எம்பெருமானுடைய உகப்பை எப்பொழுது இது அமுது செய்யப் போகிறேன் என்கிறார். இதே போல பராசர பட்டரும் ஸ்லோகங்கள் அருளி செய்துள்ளார். கதாகம் காவேரி தடபரிசரே ரங்கநகரே சயானம் போகீந்திரே சதமகமணி சியாமல ருச்சி உபாசீனக்ரோஷன் மதுமதன நாராயண ஹரே முராரே கோவிந்தேத்யனிஷம் அபனேஷ்யாமி திவசான் என்னும். அடுத்து கதாகம் காவேரி விமலசலிலே வீதகலுஷோ பவேயம் தத்தீரே சிரமமுஷி வசேயம் கணவனே கதாவா தன் புண்ணியே மகதி புளினே மங்களகுணம் பஜேயம் ரங்கேஷம் கமலநயனம் சேஷசயனம் என்று இரண்டு ஸ்லோகங்கள். எப்பொழுது நாம் திரும்பவும் திருவரங்கநாதனை சேவிக்கப் போகிறோம் என்று ஆர்த்தியை வெளியிடுகிறார் பராசர பட்டர். பெருமாள் திருமொழியிலே முதல் பாசுரத்தில் அனுபவித்தார் போலேயே காவேரி தட்டபரிசரே ரங்கநகரே சயானம் என்று காவேரியாலே காவேரி கரையிலே எம்பெருமான் பள்ளி கொண்டருள்கிறான். அப்படிப்பட்ட ரங்கநாதனை மேலும் போகீந்திரே என்று பள்ளி கொண்டிருக்கிறான் திருவனந்தாழ்வான் மீது. அப்படிப்பட்ட எம்பெருமானை எப்பொழுது கண்டு அவனுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு மதுமதன நாராயண ஹரே முராரே கோவிந்தே என்று சொல்லிக்கொண்டு நாட்களை போக்கப் போகிறேன் என்று தெரிவித்தார். இங்கே காவேரி தட்டபரிசரே என்ன பொன்னி திரைக்கையால் அடிவருடா என்பதை குறிப்பதாக இருக்கு. அதே போல போகீந்திரே என்று திருவனந்தாழ்வான் மேலே எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னா சதமகமணி சியாமல ருச்சிம் என்று நீல ரத்னம் போன்று சியாமலமான காந்தியை உடைய எம்பெருமான் என்று வர்ணிக்கிறார். அது கருமணியை கோமளத்தை என்று அதையே உட்கொண்டு இங்கே பட்டருடைய அனுபவம். மேலும் இரண்டாவது ஸ்லோகத்திலும் கதாகம் காவேரி விமலசலிலே வீதகலுஷா என்று விமலசலிலே என்று தண்ணீர் பொன்னி என்னார் ஆழ்வார். அதையே இங்கே சம்ஸ்கிருதப்படுத்துகிறார் பராசர பட்டர் விமலசலிலே என்று. பெருமாள் திருமொழி இரண்டாம் பாசுரம் வாயோரீரைஞ்சூறு துதங்களார்ந்த வளையுடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி வீயாத மலர்ச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிகையெங்கும் பறந்ததன் கீழ் காயாம்பூ மலர்பிரங்கள் அன்னமாலை கடியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்தும் நாளே என்று இரண்டாவது பாசுரம். இந்த பாசுரத்திலே எப்படி திருவனந்தாழ்வான் தம்முடைய ஆயிரம் நா கொண்டு எம்பெருமானை துதிக்கிறானோ அப்படி எம்பெருமானை கண்டு அந்த மனத்தூண் திருமண தூண்களை பற்றி கொண்டு எப்பொழுது எம்பெருமானுக்கு திருப்பல்லாண்டு பாடுவேன் என்று ஆர்த்தியோடு அருளி செய்கிறார். இங்கே வாயோர் ஈரைஞ்சூறு துதங்களா இருந்தா என்று ஈரைஞ்சூறு என்று ஆயிரம் வாய்களை கொண்டு துதங்கள் அப்படின்னா ஸ்தோத்திரங்கள் அர்த்தம். ஸ்துதி ஸ்துதம் ஸ்துதம் என்பது துதம் என்று தமிழிலே வந்திருக்கிறது. துதங்கள் ஆர்ந்தா வளையுடம்பு என்று வெள்ளை விளையரன் இருக்கக்கூடிய அவனுடைய திருவனந்தாழ்வானுடைய திருமேனி. அந்த திருவனந்தாழ்வான் என்ன செய்கிறார் என்றால் அழல் உமிழ்கிறாராம். எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்று அழலை உமிழ்கிறார். இதை நாம் திருமையத்திலே இன்றும் எம்பெருமானுடைய சன்னதியிலே பார்க்கலாம். பெருமாள் பெரிய திருமேனியோட சயனித்திருக்கிறார். மதுகைட்டவர்கள் அங்கே வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் மேலே அழலை உமிழ்வதாக ஆதிசேஷன் எழுந்தருளியிருக்கிறார். இப்படி அழலை உமிழ்கிறார் ஆதிசேஷன் எம்பெருமானுடைய பகையவர் மேலே உமிழ்கிறார். அந்த அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி, அந்த செந்தியானது எப்படி இருக்கு அப்படின்னா எம்பெருமானுக்கு ஒரு மேல்கட்டி விதானம் போட்டார் போலே இருக்கிறது என்று சிவப்பு நிறத்திலே ஒரு விதானம் வஸ்திரத்தை மேல்கட்டியாக இருப்பது போலே அமைந்துள்ளது என்கிறார். உமிழ்ந்த செந்தி வீயாத மலர்ச்சென்னி விதானமே போல் எம்பெருமானுடைய திருமுடிக்கு சென்னிக்கு அது ஒரு விதானமாக இருக்கின்றன. மேன்மேலும் மிகையெங்கும் பறந்ததன் கீழ் என்ன எல்லா இடமும் பரவி இருக்காம் அந்த செந்தி. காயாம்பூ மலர்பிரங்கள் அன்னமாலை கடியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் என்று காயாம்பூ அந்த பூக்கள்லாம் கோத்தார் போலே அந்த மாலையைப் போலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். அப்படிப்பட்டவன் கடியரங்கத் தரவணையில் கடி என்று மதில்கள், மதில்களாலே சூறப்பட்டு மேலும் திருவனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டிருக்கிறான். இப்படி எந்த ஆபத்தும் இல்லாத இடத்திலே எம்பெருமான் இருக்கிறான் எழுந்தருளியிருக்கிறான் என்கிறார். இன்னும் மதில்களும் எம்பெருமானுக்கு ரட்சகம். மேலே எப்பொழுதும் எம்பெருமானுக்கு பல்லாடு பாடிக்கொண்டு எதிரிகள் மேலே அழலை உமிழானிருக்கிறார் திருவனந்தாழ்வான். இப்படிப்பட்டவர்களுக்கு நடுவே எம்பெருமான் அங்கே எழுந்தருளிருக்கிறான். மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என்ன எம்பெருமான் தூங்கும் பொழுது மிகவும் அழகு விஞ்சியிருக்கிறது எம்பெருமானுக்கு. சமயாபோதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா என்கிறாள் பிராட்டி. ஸ்ரீராமாயணத்திலே பெருமாள் சீதையினுடைய மடியிலே படுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஸ்ரீமான் என்கிறார். அது அப்பேற்பட்ட கிடந்ததோரு கிடக்கை என்று வர்ணிக்கும்படியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கிடையழகிலே எம்பெருமானை விஞ்ச யாரும் கிடையாது. பராசர பட்டர் தெரிவிப்பர், கிடையழகை பெரிய பெருமாளிடத்திலே காணலாம், இருக்கும் அழகை வீட்டிருக்கும் அழகை ஸ்ரீரங்கநாயச்சியாரிடத்திலே காணலாம், இன்னும் நிற்கும் அழகை நம்பெருமாளிடத்திலே காணலாம் என்று. அப்படி உறங்கும் பொழுது இவனே பரமன் என்று காட்டும்படியாக இருக்கிறான். துயின்னா பரமன் என்கிறாள் ஆண்டாள். இப்படி உறங்கும் பொழுதே எம்பெருமான் பரமன் என்று காட்டிக்கொண்டிருக்கிறான். அப்படி பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பத்தி நின்று என்று திருமணத்தூண்னு ரெண்டு தூண்கள் இருக்கின்றன கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே திருவரங்கத்திலே. அது எம்பெருமானுடைய பரிமளங்களே இரண்டு தூண்களாக இருக்கின்றன என்று தெரிவிக்கிறார்கள். அதற்கு திருமணத்தூண் ஆமோதஸ்தம்பம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த தூணை பற்றி நின்று என்ன அருகிலே நின்றுன்னு சொல்லல ஆழ்வார். மனத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே, எம்பெருமானுக்கு எப்பொழுது நான் பல்லாண்டு பாடப்போகிறேன் என்று தெரிவிக்கிறார். இங்க பற்றி நின்றுன்னு சொல்வதனுடைய உட்கருத்து என்ன என்று பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே காட்டியருள்கிறார். சேஷசய லோச்சனாமிருத நதீரயா குளித லோலமானாம் ஆலம்பமிவாமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமகா என்று ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே 59வது ஸ்லோகம். இங்கே சேஷசய என்று அரவணமேல் பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதனுடைய லோச்சனன்னு கட்டாட்சம், அதுவே ஒரு அமுத ஆறாக வருகிறதாம். சேஷசய லோச்சனாமிருத நதி என்று ஒரு அமுத ஆறாக வருகின்றது எம்பெருமானுடைய கட்டாட்சம். அதனுடைய வேகத்தினாலே அசைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எம்பெருமானை சேவிப்பவர்கள். லோலமானாம் என்று அந்த நதியிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பிடித்து கொண்டு ஆலம்பனமாக பிடித்து கொள்வதற்கு வேண்டுமே, அதற்காக இரண்டு திருமண தூண்கள் இருக்கின்றன என்று அந்தரங்கம் ஆலம்பம் இவா என்று அணுகி அதை பிடித்து கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட ஆமோத ஸ்தம்பத்வயம் என்று இரண்டு திருமண தூண்கள் அதை அடைகிறோம் என்கிறார் அபியாமகா என்று. இது குலசேகராழ்வார் மாயோனை மனத்தூணே பத்தி நின்று என்பதற்கு என்ன உட்கருத்தாக இருக்கும் என்று உட்பிரேட்சித்து அருளி செய்கிறார் பராசர பட்டர். எம்பெருமானாகிற திருக்கண் நோக்கம் ஒரு அமுத ஆறாக வருகிறது, பெருக்கெடுத்து வருகிறது. அது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வருகிறது. எம்பெருமான் தெற்கு நோக்கி சயனித்திருக்கிறான் அல்லவா. நாமெல்லாம் தெற்கு வாசல் வழியாக உள்ளே செல்கிறோம். உள்ளே செல்லும் பொழுது எம்பெருமானுடைய திருக்கண் கட்டாட்சமாகிற அமுத நதி பாய்ந்து வருகிறது. அதிலே நாம் தத்தளித்து கொண்டு இருப்போம். அதற்காக பிடித்துக் கொள்வதற்காக இரண்டு திருமண தூண்கள், அந்த திருமண தூண்களை பற்றி கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை எப்பொழுது நாம் அடையப் போகிறோம் என்று ஆசைப்படுகிறார் குலசேகராழ்வார். மாயோனை மனத்தூணையை பற்றி நின்று வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே என்று எம்பெருமானுடைய திருநாமங்களை எப்பொழுதும் வாயாலே ஸ்தோத்திரம் பண்ணப் போகிறேன். ஆதிசேஷன் 1000 நாவால் எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஆதிசேஷன் அவருக்குடைய பேரு நமக்கும் உண்டல்லவா. ஆதிசேஷனும் எம்பெருமானுடைய புத்திரன், ஆழ்வாரும் எம்பெருமானுடைய புத்திரர். அதனாலே அவரும் எம்பெருமானை ஸ்துதிக்க ஆசைப்படுகிறார். மனத்தூணை பற்றி நின்று வாயார எண்ணுகளோ வாழ்த்தும் நாளேன்னு. இதையே தான் 1-2 ஸ்லோகங்கள் பார்த்தோமே ஸ்ரீரங்கராஜ ஸ்தோத்திரத்திலே. பட்டரும் இதே தெரிவிக்கிறார். உபாசீன குரோஷன்னு மது மதன நாராயணஹரே முராரே கோவிந்தேத்யனிஷம் அபனேஷ்யாமி திவசான் என்று எம்பெருமானுடைய திருநாமங்களை வாயாலே சொல்ல வேணும் என்று எப்பொழுது நான் அப்படி சொல்லிக்கொண்டு எம்பெருமானை சேவிக்கப் போகிறேன் என்றார் பட்டர். இதையே திருவுள்ளத்திலே கொண்டு ஆக பெருமாள் திருமொழியிலே முதல் திருமொழியிலே அரங்கநகர் அப்பனை எப்பொழுது நாம் காணப்போகிறோம் என்கிற விடாயை எல்லாம் காட்டியருள்கிறார். இவ்விஷயங்களை பெரிய வாச்சான் பிள்ளையின் வியாக்கியானத்தின் துணை கொண்டு அனுபவித்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.